Bakit nakarami ka mong daw nanugo yung buha? Double awareness.
முத்துபுலோசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை சிவமனுக்கு காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஆகஸ்ட் மாதம் 16 சனிக்கிழமை 2025 இன்றும் நிகழ்ச்சியிலே முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் குடிசெயல் வகையின்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு. சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். தம் குடி உயர்வதற்கு செயலை விரைந்து முயன்று செய்வோருக்கு அவர் ஆராயாமலே அச்செயல் தானே நிறைவேறும் என மூவரதராசன் விளக்கம் தருகின்றார். தம்மை சார்ந்த குடிகளை உயர்த்தும் செயல்களில் காலம் தாழ்த்தாமல் ஈடுபடுபவர்களுக்கு தாமாகவே வெற்றிகளை வந்து குவிந்துவிடும். விடாமுயற்சி ஒருவரது செயல்களில் வெற்றியை தேடித்தரும் தெய்வமாக செயற்படுகின்றது. சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சிறப்பு கண்ணோட்டம். ஏவிஎம் திரைப்பட நிறுவனத்தை உருவாக்கிய ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய நினைவு தினம் ஆகஸ்ட் மாதம் 12 அவர் தமிழ் திரைப்பட துறையிலே மாபெரும் புரட்சி மிக்க பல திரைப்படங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தென்னிந்திய சினிமா வரலாற்றில் அழியாத தடம் பதித்த முன்னோடி. 1907 பிறந்த அவர் 1945 ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி தமிழ் திரைப்பட துறையில் புதிய யுகத்தை ஆரம்பித்தார். தொழில்நுட்பத்தில் புதுமைகள், கலைமிகு கதைகள் மற்றும் தரமான தயாரிப்புகள் ஆகியவற்றின் மூலம் அவர் உருவாக்கிய படங்கள் திரையுலகில் பெரும் வெற்றியை பெற்றன. ஏறத்தாழ 175 படங்கள் வரை ஏவிஎம் நிறுவனங்கள் தயாரித்துள்ளனர். வாழ்க்கை, பராசக்தி, சபாபதி, என் மனைவி, களத்தூர் கண்ணம்மா, பாவ மன்னிப்பு, அன்பே வா போன்ற பல காலத்தால் அழியாத படைப்புகள் அந்த நிறுவனத்தின் பெருமை. தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் தரமான படங்களை வழங்கியவர் மெய்யப்ப செட்டியார். அவரது பார்வை, ஒழுக்கம் மற்றும் சினிமாவை ஒரு கலைத்துறை மட்டுமல்ல தொழில் எனக் கண்டார். அவருடைய முயற்சிகள் ஏவிஎம் ஸ்டுடியோவை இந்தியாவின் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு மையங்களில் ஒன்றாக உருவாக்கின. அவருடைய தொழில் பக்தி, ஒழுக்கம், எளிமை பற்றி மெய்யப்ப செட்டியாரின் மகன் ஏவிஎம் சரவணன் கூறியதாவது, எங்கள் தந்தை எங்களுக்கு பொருளையும் புகழையும் மட்டும் கொடுத்தார் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் வாழ்வு பலரும் பின்பற்றத்தக்கது என்பதற்காக இதை நான் கூறுகிறேன். எதுவாக இருந்தாலும் துல்லியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர், எந்த விஷயத்திற்காகவும் சமரசம் ஆகாதவர், எங்களது படமாக இருந்தாலும் திருப்தி இல்லாமல் வெளியில் போகக்கூடாது, மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நமக்கு திருப்தியாக இருக்க வேண்டும் என சொல்வார். உதாரணத்திற்கு களத்தூர் கண்ணம்மா படமான சமயத்தில் அதே கதையை வேறு ஒருவர் படமாக எடுத்தார். நடிகர்கள் மட்டும்தான் வேறு, ஆரம்பத்தில் எங்களுக்கு இது தெரியவில்லை. நாளாக நாளாகத்தான் தெரிந்தது. படத்தை வெகு வேகமாக முடித்து வெளியீடு செய்யலாம் என எண்ணி படத்தை போட்டு பார்த்தோம். நிறைய காட்சிகளை மாற்ற சொல்லிவிட்டார். இதனால் அந்த படம் முன்னாடி வந்துவிடும், நம்ம படம் பின்னுக்கு தள்ளி போகும் என்றும். அதனால் என்ன, மகாபாரதம் ராமாயணம் திரும்ப திரும்ப எடுக்கிறார்கள். இருந்தாலும் மக்களுக்கு எதற்காக போகிறார்கள்? அந்த படத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், நம்ம படம் நன்றாக வரணும் மட்டும் எண்ணுங்கள் என்றார்.
எதுவாக இருந்தாலும் துல்லியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர். அதே போன்று நேரம் தவறாமை என்பது அவர் உடன் பிறந்தது. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவார். சொன்ன நேரத்தில் சொன்ன தேதியில் இதை முடிக்கணும் என்று எதிர்பார்ப்பார். புரியவில்லை என்றாலும் மீண்டும் சொல்லிக் கொடுப்பார். அலுவலக ஊழியர் கூட ஒரு தகவல் சொன்னால் அதை கூட ஏற்றுக்கொள்வார். எல்லோரின் கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வார். அந்த காலத்தில் கதைக்காகத்தான் நடிகர்கள் இருந்தனர். இதனால் நடிகர் விஷயத்திலும் யார் யாரை நடிக்க வைக்கலாம் என எல்லோரிடமும் ஆலோசனை கேட்டு இறுதியில் இவரைத்தான் நடிக்க வையுங்கள் என்பார். இரவு தூங்கும் போது கூட தலையணை பக்கத்தில் கதையை வைத்துக் கொண்டுதான் தூங்குவார். தூக்கம் வரவில்லை என்றால் அதை படித்து பார்த்துவிட்டு இந்த இடத்தில் இந்த காட்சி வேண்டுமா என இயக்குநரிடம் ஓர் வேண்டுகோளை வைப்பார். அவரின் பலமே கதையும் தொகுப்பும் தான். படத்தொகுப்பில் அவரே அமர்ந்து அந்த வேலையை செய்வார். இயக்குனர் பாலச்சந்தர் கூட அப்பாவிடம் நிறைய கற்றுக்கொண்டேன் என்பார். என்னதான் பணம் போட்டு படம் எடுத்தாலும் கூட செலவு பண்ணியதை நினைவுக்க கூடாது. படம் நன்றாக வர வேண்டும் என எண்ணி மக்கள் பார்வையில் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்து பார்த்து தொகுத்து வழங்குவார். இது போன்று அவரின் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். தன் தொழிலுடன் குடும்பம் அரசியல் நட்பு என்று எதையும் கலக்காதவர். என்னிடம் ஒருமுறை பேசிக் கொண்டிருந்த போது ஏவிஎம் முத்திரையை சுட்டிக்காட்டி, இது வெறும் மூன்று எழுத்தல்ல, என் 50 வருட உழைப்பின் அடையாளம். இதை எந்த அளவுக்கு உயர கொண்டு போகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வளருவீர்கள் என்றார் அவர். அவர் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோவை தொடர்ந்து 75 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடாத்தி 175 படங்களுக்கு மேல் தயாரித்துள்ளோம் என்பது எங்களுக்கு பெருமை. அவர் உடல்நிலை பாதித்து மருத்துவமனையில் படுத்திருந்தார். எல்லோரும் வந்து பார்த்துவிட்டு போனார்கள். என்னை அழைத்து, சரவணா, பாத்ரூமில் வீணாக எரியும் விளக்கை அணை என்றார். சற்று நேரத்தில் அவரது உயிரும் பிரிந்தது. எப்போதும் எதையும் வீண் செய்யக்கூடாது என்பது அவரது கொள்கை. அவரின் இறுதி சொல்லும் அதுதான், பணத்தை செலவு செய்யலாம் ஆனால் வீணாக்க கூடாது என்பார். நன்றி.
காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிப்புரா, பாடல்களில் அவள் தாலாட்டு. பறவைகளில் அவள் மணிப்புரா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி. காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, வதந்தம்.
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற தில்லி சிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக பப்பக்குழாவிலே அமைந்து அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தினுடைய பிரதம குரு வேதாகம பாமணி சந்திர குருக்களையா அவர்களுடைய விசேட அறிவித்தல்கள் சிலவற்றை நிகழ்ச்சியிலே சேர்த்திருக்கின்றோம். இதோ உங்களுக்காக.
வணக்கம். மஞ்சநேரம் கற்பக விநாயகன். இயற்கை எழில் குஞ்சி விளையாடும் நியூசிலாந்து நாட்டில் ஆக்லாந்து மாநகரில் பப்பக்குழா பிரதேசத்தில் கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக கருணைமா மழை பொழிந்து காத்திரளும் கற்பக விநாயகர் மஞ்சமேறி அடியார்களுக்கு அருள் மழை பொழிய பவனி வர இருக்கிறார். ஆவணி மாதம் 1ஆம் நாள் ஆகஸ்ட் 17 காலை 10 மணி அளவில் பூர்வாங்க வெள்ளோட்டத்திலும் நிகழ்வும் நடைபெறும். ஆவணி சதுர்த்தி ஆகஸ்ட் 27 புதன்கிழமை சாயந்தரம் 7:30 அளவில் சதுர்த்தி நன்னாளில் அலங்கார ரூபனாக மஞ்சமேறி அருள் மழை பொழிய இருக்கிறார். இந்த நன்னாளில் பெருமாளை
சமூக அறிவித்தல் ஒன்று. ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து வருகின்ற திருவாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரன் அவர்களுடைய 6 புத்தகங்களினுடைய சிறப்பு வெளியீட்டு விழா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம், இலக்கம் 13, மே வீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம், இலக்கம் 13, மே வீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே திருவாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரன் அவர்களுடைய 6 சிறப்பு நூல்கள் பற்றிய சிறப்பு வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபை விடுத்திருக்கும் சிறப்பு அறிவித்தல் எமது மாணவர்களின் தேர்வு திறன்களை ஊக்குவிக்கும் முகமாக கடந்த வருடத்தில் இருந்து பிரித்தானிய தமிழ் தேர்வு சபையுடன் ஒருங்கிணைந்து நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையினால் ஆண்டிறுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த தேர்வு இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் தேர்வின் மாதிரியே அமைந்திருக்கும். வரும் அக்டோபர் மாதம் இந்த தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கான விண்ணப்பங்க படிவங்கள் தற்போது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இதற்கான மின் அஞ்சல் முகவரி insettamilexam@gmail.com அல்லது தொடர்புகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் தர்சி 0219312176. மறந்துவிடாதீர்கள் தொடர்புகளுக்கு தர்சி 0219312176. இந்திய நாட்டை பொறுத்தவரையே வங்காள மொழி கவிஞராக புகழ்பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய நினைவு தினம் இந்த வாரம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவுகளோடு உங்களை சந்திப்பவர் வைஷ்ணவி.
இந்தியாவின் மிகவும் மதிப்பு மிக்க சிந்தனையாளர்களின் ஒருவரான கலாச்சார முன்னோடியான ரவீந்திரநாத் தாகூரை நினைவு அன்னாரின் நினைவு தினம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆகும். இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், ஓவியர், தத்துவ ஞானி மற்றும் கல்வியாளர் ஆவார். அவரது விரிவான சாதனைகள் தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளித்துள்ளன. நவீன இந்திய அடையாளத்தில் அவர் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். கலாச்சாரங்களுக்கு இடையிலான புரிதலை வளர்த்தார் மற்றும் அமைதி, மனித கண்ணியம் மற்றும் உலகளாவிய கல்வி போன்ற மதிப்புகளை ஆதரித்தார். தாகூர் கவிதை மற்றும் மெல்லிசையை இணைக்கும் ரவீந்திர சங்கீதம் என்று அழைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2000 பாடல்களை உருவாக்கினார். 1913 அவரது கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி என்ற படைப்புக்காக நோபல் பரிசு வென்ற, ஆசியாவின் முதல் நோபல் பரிசுக்கான வெற்றி வாகை சூடப்பட்டவர் என்ற பெருமையை தட்டி சென்றவர். ஆங்கில அரசனான ஹிங் ஜார்ஜ் வி அவர்களினால் வீர திருமகன் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பிரபலமான குருதேவ் என்று அழைக்கப்பட்டார். அவரது பிரபலமான இசைத்தட்டுக்கள் அனைத்தும் ரவீந்திர சங்கீதம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டன. இரு நாடுகளுக்கு தேசிய கீதங்களை எழுதிய உலகின் ஒரே கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். இந்தியாவின் ஜனகனமென மற்றும் வங்க தேசத்தின் அமர் சோனர் பங்களா என்ற தேசிய கீதங்கள் இவர் இயற்றியவை. அதே சமயம் இலங்கையின் தேசிய கீதத்திலும் இவரது தாக்கம் தெரியும். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் ஒரு பணக்கார பிராமண குடும்பத்தில் May 7, 1861 பிறந்தார். அவர் தேவேந்திரநாத் மற்றும் சாரதா தம்பதியினருக்கு 9வது மகன். தாகூரின் ஆரம்ப கல்வி வீட்டிலே நடந்தது. 14 வயசில் சட்டம் படிக்க அவர் பிரிட்டனுக்கு சென்றார். ஆனால் பட்டம் பெறாமல் இந்தியாவிற்கு திரும்பினார். 60 வயது முதல் ஓவியம் வரைய தொடங்கினார். கவிதைகள், உரைநடைகள் அடங்கிய இவரது படைப்புகள் மொத்தம் 15 தொகுதிகள் வெளிவந்தன. உயிரியல், இயற்பியல், வானியல் குறித்து ஏராளமான கட்டுரைகளை எழுதியுள்ளார். 380 தலைப்புகள், 80 படைப்புகள், கவிதை, நாடகம், உரைநடை, இலக்கியம், நாவல், சிறுகதைகள், சுயசரிதை, விமர்சனங்கள், கட்டுரைகள் என்று 4.5 லட்சம் வரிகளுக்கு மேல் அவர் எழுதியது என்கின்றது ஒரு ஆய்வு. அவரது நாடகங்களுக்கு அவரே பாடல்களை எழுதியுள்ளார். சில நாடகங்களை அவரே நடித்து இருக்கின்றார். அதில் குறிப்பிடத்தக்கது இரட்டரை அரசன் மற்றும் டாக்டர் எனும் நாடகங்கள். தாகூர் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர். அவரது பல படைப்புகள் ஆங்கில மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. தான் எழுதியவற்றை பிழை திருத்தம் செய்த போது வார்த்தைகளை அழிக்க நேர்ந்தால் அந்த வார்த்தையை பூ அல்லது இலை போன்ற சித்திரமாக ஆக்கிவிடும் பழக்கம் அவரிடம் இருந்தது. தாகூரும் காந்தியும் ஒரே தசாப்தத்தில் பிறந்தவர்கள். தாகூர் 1861 காந்தி 1869 பிறந்தனர். காந்திக்கு மகாத்மா என்று பெயர் வைத்தவர் தாகூர். காந்தி எப்போதும் தாகூரை குருதேவ் என்று அழைத்தார். பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகுந்த மரியாதையுடன் இருந்தனர். குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் நீண்ட காலம் நோயிற்றிருந்த பிறகு 1941 ஆகஸ்ட் மாதம் 7 தேதி இறை எய்தினர். நன்றி, வணக்கம்.
கடந்த 1975 காலகட்டங்களில் எம்ஜிஆரும் கவிஞர் கண்ணதாசனும் நட்பு இல்லாமல் மனஸ்தாபம் காரணமாக இணைந்து பணியாற்றுவதை தவிர்த்து வந்த நேரமது. அப்போதுதான் எம்ஜிஆர் ஸ்ரீதர் கூட்டணியில் உரிமை குரல் உருவாகிறது. அந்த படத்தில் ஒரு அற்புதமான காதல் பாடல் வேண்டும். வேறு கவிஞர்களை வைத்து எழுதிய பாடல்களில் அவ்வளவாக திருப்தி இல்லை எம்ஜிஆருக்கு. உடனே MSP அடுத்து நாள் வேறு பாடலுடன் வருவதாக கூறி சென்றவர் கவிஞரை அழைத்தார். கவிஞர் முதலில் தயங்கினாலும் நான் பார்த்துக் கொள்வதாக கூறி அழைத்து பாடல் எழுதி வாங்கிவிட்டார். இயக்குனர் ஸ்ரீதருக்கும் பிடித்துவிட்டது. இனி எம்ஜிஆரிடம் காட்டி உண்மையை சொல்ல வேண்டும். முதலில் பாடலை எம்ஜிஆரிடம் காட்டினார். MSP பாடலை படித்தும் எம்ஜிஆர் முகத்தில் பரம திருப்தி. இப்படி அவரால் மட்டுமே எழுத முடியும் என்று சொல்லிக்கொண்டே MSP பார்க்க, ஆமண்ணே, இது கவிஞர் எழுதியதுதான், நீங்கள் கோவிச்சிக்க மாட்டீங்க என்கிற நம்பிக்கையில தான் எழுத சொன்னேன், இனி உங்க அபிப்பிராயம் என்றாராம். நல்லாயிருக்கு, இந்த பாடலையே அந்த சூழலுக்கு சரியாயிருக்கும் என்று கூறி அனுமதித்தாராம். இது அன்றைக்கு பெரிய விஷயம். காரணம், எம்ஜிஆர் சினிமாவின் அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்தார். அவர் விருப்பத்துக்கு மாறாக ஒரு விஷயத்தை செய்து பின் அதற்காக அவரிடம் பாராட்டும் பெற்றது MSP-யாகத்தான் இருக்கும் என்பார்கள். காரணம், கண்ணதாசனின் அதி அற்புதமான தமிழ். எம்ஜிஆர் மயங்கிய அந்த பாடல் வரிகள், வெளியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் காற்று, உனக்காகவே நான் வாழ்கிறேன். இதோ அந்த பாடல் எமது தமிழ் மூத்தோர்களுக்காக.
சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.